பிறகு அந்தக்கரணங்களை சொல்லுகிறார். அதாவது குணங்களை சொல்லி அடுத்து இனிமேல் அந்தக்கரணங்கள் சித்தமாம் அவ்வியத்தம். அவ்வியத்தம் என்றால் எது என்று பார்த்தோம்? அவ்வியத்தம், ஆமா அவ்வியத்தம். அந்த முக்குணங்களும் விளங்காமல் அடங்கியிருக்கிற பிரகிருதி தான் அவ்வியத்தம். அதுதான் சித்தம் என்ற அந்தக்கரணமாக செயல்படும். பிரகிருதி அல்லது குணதத்துவம் தான் சித்தம் என்ற அந்தக்கரணமாக செயல்படும். ஆக சித்தம் என்று தனியே ஒரு தத்துவமாக பிரிந்து வரவில்லை. அந்த குணதத்துவம் என்பது என்ன? அந்த முக்குணங்கள் விளங்கி நிற்கிற நிலை. எனவே பிரகிருதி குணதத்துவம் எல்லாம் ஒன்றுதான். பிரகிருதி என்பது விளங்காத நிலை முக்குணங்கள், விளங்கிய நிலை குணதத்துவம். எனவே இதுதான் சித்தம் என்ற கருவியாக அமைகிறது. எனவே சித்தமாம் அவ்வியத்தம் என்ன செய்யும்? சிந்தனை அதுவும் செய்யும். அதனுடைய செயற்பாடு என்ன? சித்தமானது சிந்திக்கும், சிந்தனை செய்யும். எதை சிந்திக்கும் என்றால், இப்ப புதிதாக வருகின்ற ஒரு உலக விடயத்தை, இது மனம் முதலிலே என்ன, மனமானது பற்றுகிறது. முதலிலே மனமானது பற்றி இதுவா அதுவா என்று ஐயப்படுகிறது மனம். சித்தம்தான் இது என்ன என்று சிந்திக்கும். அகங்காரம் இதை இன்னது என்று துணிய வேண்டும் என்ற எழுச்சியை கொடுக்கும். புத்தி தான் கடைசியிலே நிச்சயிக்கும், புத்தி நிச்சயிக்கும். அந்த நிச்சயித்த பொருளெல்லாம் எங்கே தங்கியிருக்கும்? நிச்சயிக்கப்பட்ட கருத்துக்கள் பொருள்கள் எங்கே தங்கியிருக்கும்? சித்தத்திலே, சித்தத்திலே தங்கியிருக்கும். சித்தம்தான் மெமரி. அந்த சித்தமானது ஒரு விடயம் மனம் வழியாக உள்ளே வருமானால், ஒரு செய்தி தன்னுடைய முன்னே தான் அறிந்த அந்த பழைய பதிவுகளோடு பழைய நினைவுகளோடு இதையும் பொருத்தி பார்த்து இது இன்னது என்று அறிவதற்கு புத்திக்கு உதவி செய்யும் சித்தம். பழைய நினைவுகளோடு பொருத்தி பார்த்து இது இன்னது என்று அறிவதற்கு உதவி செய்யும். அதேபோல இது புதிதாக வருகிற ஒரு பொருளை சித்தம் சிந்திக்கும். ஏற்கனவே நாம் பதிந்து வைத்திருக்க பல நினைவுகள் நம்மிடத்திலே அடங்கி இருக்கின்றன அல்லவா, நம்முடைய சித்தத்திலே. அந்த கடந்த கால வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்க்கிறோமே, தனியாக உட்கார்ந்திருக்கிற போது பழைய இன்ப நினைவுகளையும் நினைத்து பார்க்கிறோம். பழைய இன்ப நிகழ்ச்சிகளையும் நினைத்து இப்போது நடப்பதைப் போல நினைத்து ஆனந்தப்படுகிறோம். அல்லது ஒரு துன்ப நிலையை, ஒரு துன்ப நினைவு வரும்போது வருத்தப்படுகிறோம். இப்படி பழையனவற்றை மீள மீள சிந்திப்பது இந்த சித்தம்தான். இப்படி புதியவற்றையும் பழையவற்றையும் சிந்திப்பதற்கு இந்த கருவி உதவி செய்கிறது. நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அந்த தில்லையை பெருமானை தரிசிக்கிற போது எப்படி ஐந்து பேரறிவும் கண்களே கொள்ள, ஆக வேறு பொறிகள் எல்லாம் செயற்படலையா, ஆக கண் என்ற ஒரு பொறி தான் அங்கே பெருமானிடத்திலே அழுந்தி இருக்கிறது. கண் என்ற ஒரு பொறி தான் செயல்படுகிறான். ஐந்து பேரறிவும் கண்களே கொள்ள அளப்பரும் கரணங்கள் நான்கும் சிந்தையே ஆக. ஒரே சிந்தனை தான், பெருமானை பற்றிய சிந்தனை தவிர வேறு ஒன்றும் இல்லை. அளப்பரும் கரணங்கள் நான்கும் சிந்தையேயாக, குணம் ஒரு மூன்றும் திருந்து சாத்விகமேயாக. வேறு குணங்களுக்கு இடங்கள், அதுவும் வெறும் சாத்விகமா, திருந்து சாத்விகம். நமக்கு இருக்கிற சாத்விகமா இல்ல, திருந்து சாத்விகமேயாக. இந்துவாள் சடையான் ஆடும் ஆனந்த எல்லையில் வரும் ஆமா, அந்த ஆனந்தத்தில் வந்த பேரின்ப வெள்ளத்தில் திளைத்து மாறிலா மகிழ்ச்சியில் மலர்ந்தார். அந்த அனுபவத்தை நமக்கு நம்மாலே விளங்கிக் கொள்ள முடியாது. எனவே அதான் சிந்தை. எனவே சித்தமாம் அவ்வியத்தம் சிந்தனை அதுவும் செய்யும். பிறகு அடுத்து வருவது புத்தி. புத்தி அவ்வியத்தில் தோன்றி புண்ணிய பாவம் சார்ந்து, ஆக எப்படி புத்தி நிச்சயிக்கும் என்றால், அந்த வினைக்கு இடம் புத்தி தானே. அந்த பழைய அந்த சஞ்சித வினை, அதில் இருக்கிற பாவம் புண்ணியம் அவற்றுக்கு ஏற்பத்தான் இந்த புத்தியானது நிச்சயிக்கும். பழைய வினைக்கு ஏற்பத்தான் புத்தியானது பொருளை நிச்சயிக்கும். நாம் துன்பப்பட வேண்டும் என்ற வினை இருந்தால் அது தவறாக நிச்சயிக்கும் புத்தி. அது வினைக்கு ஏற்பத்தான். எனவே புண்ணிய பாவம் சார்ந்து வத்து நிச்சயமும் பண்ணி. வத்துன வஸ்து, வஸ்துன பொருள், வடமொழி சொல். வஸ்து நிச்சயமும் பண்ணி, அந்த பொருளை நிச்சயம் செய்யும் புத்தி. பிறகு வரும் சுக துக்க மோக பித்தினில் மயங்கி, நிச்சயித்த பிறகு நான் சொல்லி இருக்கிறேன் அது எப்படி மாறும். அந்தந்த பொருளின் குணமாக மாறும். நிச்சயிக்கப்பட்ட பொருள் சத்துவ குணமாக இருந்தால் அந்த புத்தியும் சத்துவ குணமாக திரிபு அடையும், மாறும். அந்தந்த குணமாக மாறுதல் அடையும். அந்த குணத்திலேதான் ஆன்மாவானது அழுந்தி இன்பம் துன்பம் மயக்கம் என்று உணரும். சத்துவத்திலே அழுந்தினால் இன்பம், ராஜசத்திலே அழுந்தினால் துன்பம், தாமசத்திலே அழுந்தினால் அது மயக்கம் என்று இப்படி அடைகிறது. சுக துக்க மோக பித்தினில் மயங்கி ஞானக்கிரியையை பேணி நிற்கும். பிறகு புத்திக்கு அடுத்து ஆங்காரம். ஆங்காரம் அகங்காரம்தான். ஆங்காரம் புத்தியின் கண் உதித்து அகந்தைக்கு வித்தாய், அகந்தைக்கு வித்தாய் செருக்கு உடையதாய், இங்கு ஆர்தான் என்னோடு ஒப்பார் என்று யான் எனது என்றே நீங்காதே நிற்கும். பிறகு தானும் மூன்றதாய் நிகழுமென்பர். அந்த மூன்று வகை தைசதம் வைகாரிகம் பூதாதி என்று மூன்றாய் நிகழும். கீழே பேர் சொல்லிவிட்டார், பாங்கார் பூதாதி எல்லாம் கீழே தான் சொல்லுவார். பூதாதி வைகாரிகம் தைசதம் என்று என்றே. அடுத்து அந்த தைசத அகங்காரத்தில் வருவது எது, மனம். அது தைசதத்தின் வந்து ஒரு பொருளை முந்தி நினைவதும் செய்து, மனம் ஒரு பொருளை பற்றி நினைந்து அங்கு ஐய நிலைமையில் நிற்கும். மனத்தினுடைய தொழில் ஐயப்படுதல், ஐய நிலைமையில் நிற்கும். பிறகு மனம் மட்டும்தான் தோணும், வேறு என்ன தோன்றுகிறது தைசதத்துல? அறி எந்த ஞானேந்திரியங்கள் அதை சொல்லுகிறார். இனம் அலி சோத்திராதி. சோத்திரம்னா என்ன, செவி. செவி முதலிய இந்திரியங்கள் சோத்திராதி. அதான் அங்க வாக்கியத்தை முடித்து விட்டார். அங்கே இனம் அலி சோத்திராதி. அடுத்து வைகாரிக அகங்காரம். கண்ம இந்திரியமெல்லாம், கண்ம இந்திரியம் எல்லாம் முனம் உரை செய்த வைகாரிகம் தரும். ஆக கண்ம இந்திரியங்களை தருவது வைகாரிக அகங்காரம் என்பர் முன்னோர். பிறகு அந்த ஞானேந்திரியம் எவை என்று உணர்த்துகிறார் நற்செவி. துவக்கு, துவக்குன்னு என்ன? தோல், துவக்குன தோல். நற்செவி, துவக்கு, தோல், கண், நா, நாசி ஐந்தினையும் நல்லோர் புத்தி இந்திரியம் என்று புகன்றனர். ஞானேந்திரியங்கள் என்று சொல்லுவார். இவை தமக்கு விடயம். எவை? சத்தம், அது செவிக்கு சத்தம். நற்பரிசம், தோலுக்கு. ரூபம், கண்ணுக்கு. ரதம், சுவை நாவிற்கு. கந்தம், மூக்கிற்கு என்று ஐந்தும் வைத்தனர் விடயமாக. அடைவினில் மறுவும் முறையாக இவை பொருந்தும். அதேபோல கண்மேந்திரியங்கள் அடுத்து வாக்கோடு வாய், பாதம், கால், பாணீன கை, தண்டாயுத பாணி, தண்டபாணி, பாணின கை, பாயு, வாயு என்றால் எருவாய், வாயுவோடு உபத்தம் கருவாய், உபத்தம். ஐந்தும் நீக்கினர் முன்னே கண்மேந்திரியங்கள் என நினைந்தே கண்மேந்திரியங்களாக வைத்தார்கள். அவற்றினுடைய தொழில் ஆக்கிய வசனம், பிச், வசனம்னா அதுவாய், வசனம். கமனம், கமனம்னா நடை, நடை, நடத்தல், கால், பாதம், கமனம். தானம், கொடுத்தல், கை, பாணி. விசர்க்கம், அந்த எருவாய்க்கு உரிய என்னது? களி, களி, கழிவு, கழித்தல், விசர்க்கம். ஆனந்தம், அது கருவாய், ஆனந்தம். இவை விடயங்கள். இப்படி ஊக்கமாற ஐந்தும் ஐந்தின் தொழில் என ஓதினாரி. பிறகு இந்த கருவிகளை எல்லாம் தொகுத்து சொல்லுகிறார் பாருங்கள். அடுத்த பாட்டுல வாயாதி, வாய் முதலிய என்னது? வாயாதினா என்ன கருவிகள்? கண்மேந்திரியங்கள். வாயாதி, வாய் முதலியவை. சோத்திராதி, செவி முதலியவை. அவை ஞானேந்திரியங்கள். வாயாதி, சோத்திராதி புறத்துவாள் கருவியாகும். இவையெல்லாம் புறக்கருவிகள். இவை புறக்கருவிகள். அதனாலதான் இந்த பரு உடம்புல அவை அமைந்திருக்கின்றன. பரு உடம்பை சேர்ந்தவை புறத்துவாள் கருவியாகும். அதற்கு உள்ள என்ன இருக்கின்றன? ஓயாத மனாதி. ஓயாத மனத்திற்கு எப்போதும் ஓய்வே இல்லை. ஓயாத மனம் முதலியவை அந்த கரணங்கள். அது காயத்து உணரும் உட்கருவியாகும். அந்த கரணங்கள் எனப்படும். உட்கருவி என்றால் அந்த கரணங்கள். மனம், அகங்காரம், புத்தி, சித்தம் என்ற நாலு அந்த கரணங்கள் உட்கருவியாகும். பிறகு அதற்கும் உள்ளே இருப்பது, மேலே இருப்பது என்னது? அதற்கு மேலே இருப்பவை ஆய்வார்கட்கு அராகமாதி. எவை? அராகம், வித்தை, கலை, நியதி, காலம். அந்த அராகமாதி அவற்றுக்கு என்ன பெயர்? அவற்றின் உட்கருவி என்பர். எவற்றின் உட்கருவி? அந்த கரணங்களுக்கும் உட்கருவி. எனவே இவற்றுக்கு உள் அந்த கரணம் என்ற பெயர். அவை அந்த கரணங்கள். இந்த அராகம் முதலியவை உள் அந்த கரணங்கள் எனப்படும். அடுத்து அடுத்த வரியெல்லாம் சொல்றார் பாருங்க. நம்முடைய நிலையை நாம் எங்கே இருக்கிறோம்? மாயாள்தான் வயிற்று. ஆக மாயை, மாயாள் என்ற பெண்ணினுடைய வயிற்றுக்குள்ளே நாம் கிடந்து மாயாள்தான் வயிற்று. இவற்றால் தொடக்குண்டு, இவற்றால் கட்டுண்டு, இந்த கருவிகளால் கட்டுண்டு வாழும் ஆன்மா ஓசை. இது தன்மாத்திரைக்கு வருகிறார். ஞானேந்திரியம் சொன்னார், கண்மேந்திரியம் பார்த்தோம், அடுத்து தன்மாத்திரை. ஓசை நற்பரிசம் ரூபம் ரதம் கந்தங்கள் என்று பேசும் மாத்திரைகள் ஐந்தும் பிறக்கும் எங்கே? பூதாதிகத்தின் பூதாதி அகங்காரத்தில். அந்த தன்மாத்திரைகளை பற்றி சொல்லுகிறார். நேச இந்திரியங்களுக்கு நிகழ் அறிவு இதனால் காண்டும். இந்திரியங்களுக்கு இவை உதவி செய்கின்றன. எப்படி என்று முன்னே சொன்னல்லவா, எப்படி இந்திரியங்களுக்கு எந்த வகையில் உதவுகின்றன இந்த தன்மாத்திரைகள்? தன்மாத்திரைகள் எப்படி உதவுகின்றன? அதாவது தன்மாத்திரைகள் என்பவை இந்திரியங்களுக்கு நிலைக்களமாக இடமாக அமைகின்றன. பூதங்கள் பற்றுக்கோடாக அமைகின்றன. இந்திரியங்களுக்கு பற்றுக்கோடு பூதம். இந்த ரெண்டுக்கும் இடமாக இருப்பது தன்மாத்திரை. இந்த வகையிலே உதவுகின்றன. அதான் நேச இந்திரியங்களுக்கு நிகழறிவு இதனால் காண்டும். காண்டும்னா காண்போம். பிறகு கடைசி வரியிலே அந்த புரியட்ட சரீரம் எனப்படுகிற சூக்கும சரீரத்தை சொல்லுகிறார். ஆசை சேரு மனாதி மனம் முதலிய அந்த மூன்று கருவிகள், மனம் புத்தி அகங்காரம் என்ற மூன்று மனாதி, ஆசை சேர் மனாதி, அதோடு தன்மாத்திரை, ஐந்து தன்மாத்திரை, இந்த எட்டும் சேர்ந்ததுதான் புரி அட்டகம் என்ற புரி அட்டகம் தான். அடுத்து தன்மாத்திரையிலிருந்து வருவது எவை? தன்மாத்திரையில் தோன்றுகின்றவை பூதங்கள். அதை சொல்லுகிறார் அடுத்து. சாற்றிய பஞ்ச தன்மாத்திரைகளில் சத்தம் முன்னா தோற்றும் வான். சத்தத்திலிருந்து வான் ஆகாயம். சத்தம் முன்னா சத்தத்தை முதலிலே கொண்டு அதிலிருந்து வானம், பரிசத்தை கொண்டு பரிசத்திலிருந்து காற்று, ரூபத்திலிருந்து தீ நெருப்பு, பிறகு ரசமாகிய சுவையிலிருந்து நீர், கந்தம் மனம் என்பதிலிருந்து மண் என்று இந்த பூதங்கள் தொடங்குகின்றன. தோற்றும் வான் வழி தீ நீர் மண் தொடக்கியே ஒன்றுக்கு ஒன்று அங்கு ஏற்றமாம். அதாவது ஒவ்வொரு பூதத்திலேயும் ஒவ்வொரு குணம் மிகுந்திருக்கும் என்று பார்ப்போம். அதுதான் ஆகாயத்தில் ஒரு குணம், காற்றிலே இரண்டு குணம், தீயிலே மூன்று குணம், நீரிலே நான்கு, நிலத்திலே ஐந்து குணம் என்று பார்த்தோமே. அதனாலே ஒன்றுக்கொன்று ஏற்றமாம் ஓசையாதி இருங்குணம் இயைந்து நிற்கும். ஆற்றவே விடயபூதம் அங்காங்கி பாவத்தாமி. இந்த கருத்து இன்ன இதுவரை சொல்லல. இந்த பூதங்களிலிருந்து, இந்த ஐந்து பூதங்களிலிருந்து தோன்றுகின்ற தாத்துவிகங்கள், இந்த தத்துவங்களிலிருந்து, பூதங்களாகிய தத்துவங்களிலிருந்து தோன்றுகின்றவை தாத்துவிகங்கள். அவை தத்துவங்கள் அல்ல, தத்துவங்களிலிருந்து தோன்றுகிற காரியங்கள் தாத்துவிகம். இப்ப நம்முடைய உடம்புல இந்த தசை, எலும்பு, இந்த தோல், இவையெல்லாம் மண் என்ற தத்துவத்திலிருந்து வந்த தாத்துவிகங்கள். இவை புலப்படுகின்றன நமக்கு. தத்துவங்கள் புலப்படா தாத்துவிகங்கள் புலப்படும். ஆக நம்முடைய உடம்பு தாத்துவிகங்களால் ஆனது. இப்ப குருதி, ரத்தம், அந்த உமிழ்நீர் போன்ற சளி, இவையெல்லாம் நீர் என்ற தத்துவத்திலிருந்து உண்டானவை என்று இப்படி நம்முடைய உடம்பிலே ஐந்து தத்துவங்களும் தாத்துவிகங்களாக அமைந்திருக்கின்றன. அது 60 என்று கணக்கிட்டிருக்கிறார்கள். தாத்துவிகங்கள் அருவ. அது என்னுடைய புத்தகம் அந்த உண்மை விளக்கத்துல இந்த அருவதையும் பார்க்கலாம். உண்மை விளக்கம் அதுல இந்த தத்துவங்களினுடைய விளக்கம் எல்லாம் வருகிற போது தாத்விகம் 60 என்ற பட்டியலை பார்க்கிறோம். அவற்றை இங்கே தாத்விகங்களை விடயபூதம் என்று சொல்லுகிறார். விடயபூதம் என்றால் தாத்விகம். இவை அங்காங்கி பாவத்தாமி, அங்கம் அங்கி என்று பிரிக்க வேண்டும். அங்கம் அங்கி, அங்கம் என்றால் உடம்பு, அங்கி என்றால் உடம்பை இடமாக கொண்டிருக்கிற உயிர். உயிர் தான் அங்கி, உடம்புதான் அங்கம். அங்காங்கி உடம்பும் உயிரும் இந்த இரண்டும் இணைந்திருப்பதைப் போல இந்த தத்துவங்களோடு தாத்விகங்கள் ஒன்றுபட்டிருக்கும், இணைந்திருக்கும். தத்துவங்களோடு தாத்விகங்கள் ஒன்றுபட்டிருக்கும். இன்றைக்குள்ள 2வது நூற்பாவை முடிக்க வேண்டும். சில பாட்டுகளை 169 எல்லாமாய் எல்லாமாய் தத்துவங்கள் இயைந்தது என் அணுவுக்கு 169 எல்லாமாய் தத்துவங்கள் இயைந்தது என் அணுவுக்கு என்னில். உயிர்களுக்கு இந்த தத்துவங்கள், நாம் இதுவரை பார்த்த தத்துவங்கள் எல்லாமாய், எல்லாமாயின்னு என்ன, இந்த தத்துவங்கள் தான் உலகமாயும் உடம்பாயும் அமைந்திருக்கின்றன. தனுகரண புவன போகங்களாக இப்படி எல்லாமாக தத்துவங்கள் வந்து சேர்ந்தது என்ன நோக்கத்திற்காக, என்ன நோக்கத்திற்காக இவை சேர்ந்தன? இது நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி, நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி. எல்லாமாய் தத்துவங்கள் இயைந்தது என் அணுவுக்கு, அணுவுக்கென உயிருக்கு என்றால் விடை கூறுகிறார். 3 காரணங்களை சொல்லுகிறார். தத்துவங்கள் வந்து கூடியதற்கு 3 காரணங்கள். 1, தொல்லாய கண்மமெல்லாம் துய்ப்பித்து துடைத்தற்கு, அது ஒரு காரணம். பழமையான தொன்று தொட்டு வருகிற கண்மம் எல்லாவற்றையும் துய்ப்பித்து நுகர வைத்து இந்த கருவிகள் வாயிலாக, இந்த கருவிகளை கொண்டு இந்த கண்மங்களையெல்லாம் அனுபவித்து நீக்குவதற்காகவும் துடைத்தற்கும். அடுத்து 2வது காரணம், பின் இல்லாமை முற்றுவித்து நீக்கவும். பின் அதாவது இது இந்த இப்போ இந்த பிறவிக்கென்று கொண்டு வந்த, இந்த பிறவிக்கென்று முகந்து கொண்டு வந்த வினைகளை அனுபவித்து தீர்ப்பதற்கு. இன்னா பழைய வினைகள் இருக்கின்றனவே, சஞ்சித வினை, அதத்தான் இங்க. அந்த பழைய சஞ்சித வினை அனைத்தையும் எப்போது நீக்குவான், எப்படி நீங்கும் பழைய வினையெல்லாம்? அதாவது அந்த ஞானாசிரியர் வருகிற போது தன்னுடைய தீக்கையினாலே, தன்னுடைய பார்வையினாலே, பரிசத்தினாலே, அவர் செய்கின்ற தீக்கை முறையினாலே அந்த பழைய தொல்வினை அனைத்தையுமே எரித்து அழித்து விடுவார். தீமுன் எரிபோல, தீமுன் பஞ்சு போல தன்னுடைய பார்வையினாலேயே ஞானாசிரியர் அந்த பழைய வினைகளை எல்லாம் அழித்து விடுவார். இது ஞானத்தை தருவதற்கு முன்னாலே அவர் செய்வது. அதை ஏன் செய்ய வேண்டும் என்றால், நிர்வாண தீட்சையில இந்த வினைகள் தான் நமக்கு அறிவு விளங்குவதற்கு தடை. நம்முடைய அறிவுக்கு தடையாக இருப்பது வினைகள் தான். எனவே இந்த சஞ்சித வினையை நீக்கினாலன்றி நமக்கு உண்மையான ஞானம் உதிக்காது. அதனால்தான் ஞானாசிரியர் முதலிலே இந்த வினைகளை எல்லாம் நீக்குகிறார். நீக்கி பிறகு உபதேசத்தின் வாயிலாக ஞானத்தை உணர்த்துகிறார். எனவே அதற்காக இரண்டாவது சொல்லுகிறார், பின் இல்லாமை அந்த பழைய சஞ்சித வினை நில்லாதவாறு முற்றுவித்து முடிவுக்கு கொண்டு வந்து நீக்கவும். இது தீட்சையினாலே, தீக்கையினாலே இறைவன் செய்வது. நில்லாமை முற்றுவித்து நீக்கவும். மூன்றாவது காரணம், கூடி நின்ற பொல்லாத ஆணவத்தை, எல்லா கேடுகளுக்கும் அடிப்படை காரணமாகிய அந்த பொல்லாத ஆணவத்தை போக்குவதற்காகவும் இந்த தத்துவங்கள் ஆன்மாவுக்கு கூட்டுவிக்கப்பட்டன. ஆணவத்தை போக்கவும் புகுந்தது அன்றே.